ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டு வழி நடத்தப்பட்டு வருகிற சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சத்தியத்தோடு கூடிய சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துதலோடு இன்றைய நாள் மாலை வேளையிலும் கூட பிதாவாகிய தேவன் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதான இந்த அருமையான மாலை வேளைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அனைவரும் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். தேவன் கொடுத்திருக்கிற இந்த சகோதர ஐக்கியம், சத்திய வசனங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கான தருணங்கள் ஆகியவற்றை யோசித்து பார்க்கும்போது அவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்தே நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். இந்த ஒரு மாலை வேளையிலும் கூட நம்முடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்திற்கென்று நாம் பார்க்க இருக்கிறதான பாடத்தினுடைய தலைப்பு நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நிழல் நிஜம். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நிழல் நிஜம். இப்ப பாடத்தினுடைய தாத்பரியம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து அப்படிங்கிற தலைப்பினுடைய நிழல் சம்பந்தமான விஷயங்கள், அதுல நிஜம் சம்பந்தமான சில விஷயங்கள் நம்முடைய தியானத்திற்கென்று இன்றைய மாலை வேளையிலே நாம் எடுக்கலாம். சோ அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த பாடத்திற்கு குறித்திருக்கிறதான ஆதார வசனம் வாசிக்க கேட்கலாம். அது 1 கொரிந்தியர் 5:7-8. ஆகையால் ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. அடுத்த வசனம், புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவுள். சோ இந்த ஒரு வசனங்கள்ல நாம் ரெண்டு வாக்கியங்களை நம்முடைய பாடத்திற்கு அடிப்படையாக நாம் எடுக்கலாம். அப்படி பார்க்கும்போது 7வது வசனத்துல நாம பாடத்துக்கு இன்றைய தியானத்திற்கென்று நாம் அடிப்படையாக எடுத்துக்கொண்டு இருக்கிற முதல் அடிப்படையான காரியம் என்னென்றால், அந்த தலைப்பு என்னன்னா நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து. சோ அதுதான் நம்ம எடுக்க போகிற அந்த ஒரு வார்த்தையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய தியானங்கள். சோ அந்த வார்த்தை என்னன்னா நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து. சோ இது முதல். ரெண்டாவது, அந்த வசனத்தினுடைய கடைசி வசனத்துல நம்ம அந்த வசனத்தினுடைய கடைசி வரிகள்ல நம்ம வாசிக்கிறோம். சோ அது அந்த கடைசி வார்த்தைகள் வாசிக்கணும், புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவீர்கள். இந்த வாக்கியத்தின் அடிப்படையில் சோ நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து முதல் வாக்கியம். ரெண்டாவது வாக்கியம் என்னன்னா புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவீர்கள். சோ இந்த ஒரு பகுதிகளின் அடிப்படையில நம்முடைய தியானத்தை நாம் தொடர்வதற்கு முயற்சி செய்யலாம். அப்படி பார்க்கும்போது இந்த நிருபத்தை, இந்த ஒரு போதகத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறவர் யாரு அப்படின்னா, அது பரிசுத்தாவியின் ஏவுதல்னால அப்போஸ்தலர் பவுல் இந்த விஷயத்தை நமக்கு எழுதினார். சோ அப்போஸ்தலர் பவுல் வந்து நமக்கு தெரியும் அவர் யாருகிட்ட இருந்து கத்துக்கிட்டே இந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு எழுதி இருக்கிறாரு அப்படின்னா, அது மகிமையடைந்த கர்த்தரேசு கிட்ட இந்த விஷயங்களை அறிஞ்சு அவர் எழுதினாருன்னு சொல்லி வாசிக்கிறேன். அப்ப இவர் பேசின விஷயங்கள் கர்த்தரேசு கூட என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, நிகழ்த்தி காண்பிச்சிருப்பார், பேசியிருப்பார், ஓமைகளாக விளக்கி கூறியிருந்திருப்பார். சோ அப்போ கர்த்தரேசுனுடைய அந்த வசனங்களுக்கு நம்ம போனோம் அப்படின்னம்னா, கர்த்தரேசு இதை பத்தி என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். அது லூக்கா 22:19 நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச வசனம். லூக்கா 22:19, பின்பு அவர் அப்பத்தை எடுத்து நல்லா கவனிக்க வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்னா, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு சொல்லி கீர்த்தி 33 நம்முடைய கர்த்தர் அதை வந்து நிறுவி காட்டினார். அதுல இருந்து அவரை தொடர்ந்து வந்த பின்னடியார்கள் இன்றைக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னம்னா, அந்த பஸ்கால நம்ம வந்து பங்கு கொள்றோம். அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சுதான். சோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல அவர் சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம நினைவு கூறணும், அந்த விஷயங்களை நம்ம வந்து கடைபிடிக்கணும், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு சொல்றாரு. ஆனா அந்த இடத்துல எப்படி செய்யணும் அப்படின்னா அவரை நினைவு கூர்ந்து செய்யணும் அப்படிங்கிற. அப்ப அங்க முக்கியமான வார்த்தை என்னன்னா எண்ணெய் அப்படிங்கிற வார்த்தையை குறித்து நம்ம தியானிக்கணும். அப்ப எண்ணெய் அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆஃப் மீ அப்படிங்கிற, இதுவே நம்ம கிரேக்கத்துல பார்த்தோம் அப்படின்னம்னா ஏமோஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து இருக்கு. ஸோ அந்த இடத்துல பிரதர் நிறைய கமெண்ட் சொல்றாரு. அப்படி பார்க்கும்போது எண்ணெய் அப்படிங்கிறது கத்தரே சுல்தான், ஆனா அவரை வந்து எப்படி நினைவு கூர்ந்து இதில் பங்கு கொள்ளணும், எப்படி நினைவு கூர்ந்து இதை செய்ய கடவீர்கள் அப்படிங்கிற விஷயத்து குறித்த தியானங்கள் பார்க்கும்போது அது ரொம்ப பிரயோஜனம் உள்ளதா இருக்கு. அப்படி பார்த்தோம்னா என்ன எண்ணெய் அப்படிங்கிற வார்த்தை குறிக்குதுன்னா பிரதர் சொல்றாரு, ரிமெம்பர் ஹிம் ஆஸ் த ஸ்லெயின் லேம்ப் அப்படிங்கிறார். அதாவது கர்த்தரேசுவை அந்த எண்ணெய்ங்கிற வார்த்தையில அவர் என்ன அங்க ஞாபகப்படுத்த விரும்புறாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படிங்கறத நம்ம நினைவில் இருக்கும். ஸோ அந்த எண்ணெய்ங்கிறது நான் வந்து உலகத்துக்கு எப்படி வந்திருக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு மேசியா தான், நான் ஒரு ராஜாவா நீங்க நினைக்கிற மாதிரி லிட்டரலா நான் வரல, ஆனா என்னுடைய ஜீவனையே கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் ஒரு 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 நபரா தான் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த உலகத்துக்கு நான் வந்திருக்கேன். அப்படி அவர் அந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாரு, ஆட்டுக்குட்டியா வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவரு எப்ப இதுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அப்பதான் அந்த எண்ணெய் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு சொல்ற விஷயத்தினுடைய ஆழம் நமக்கு புரியும். அப்படி பார்த்தோம் அப்படின்னம்னா என்னை எப்படி நினைவு கூறணும்னு சொல்லி இருக்கிறாரு நம்ம இப்ப பார்த்தோம். அவர் வந்து ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படிங்கிற சிந்தனை உங்க எல்லாருடைய இறுதியத்துக்குள்ளே இருக்கணும். அப்போ நான் அப்படித்தான் வந்திருக்கிறேன், நீங்க நினைக்கிற மாதிரி நான் ராஜாவாய் என்னுடைய வலது பட்சத்துல ஒருத்தர், என்னுடைய இடது பட்சத்துல ஒருத்தர், இந்த ரோமர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் அடிமையா இருக்கு, அதை மீட்டெடுத்து இந்த இஸ்ரேல் ஒட்டு மொத்தத்தையும் நான் ஆட்சி செஞ்சு இந்த இஸ்ரேல் மூலியமா ஒட்டு மொத்த பூமியையும் நான் ஆட்சி செய்வேன் நீங்க நினைச்சுக்கிற பாருங்க. அப்படி இல்ல, நான் என்னவா வந்திருக்கிறேன் அப்படின்னா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இதை குறித்து பிரதர் ஏகப்பட்ட சப்ஜெக்ட் எழுதியிருக்கிறாரு, அதுல ஒரு சில விஷயங்கள் மாத்திரம் தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லும் போது சாதாரணமா இல்ல, அந்த ஆட்டுக்குட்டி யாரு அப்படின்னா ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாவத்தையும் சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டிங்கிற இந்த இந்த பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய இந்த வேலை வந்து என்ன அப்படின்னா ஒரு ப்ராசஸ் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பு. இந்த ரட்சிப்புங்கிற விஷயத்தை அவர் வந்து அந்த ஆட்டுக்குட்டி மூலமா தான் செய்யணும். அந்த ஒரு ஆட்டுக்குட்டி தான் பூமியினுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் சுமந்துச்சிருக்க போகுது. அப்படி பார்க்கும்போது இந்த ரட்சகன் ஆகிய இந்த ஆட்டுக்குட்டி, இந்த ஆட்டுக்குட்டி என்ன ஆக போகுது அப்படின்னா உலகத்தினுடைய ரட்சகர் ஆக போகுது. சோ ஜீசஸ்னா மீன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் சகல ஜனங்களையும் பாவத்தினின்று மீட்டு ரட்சிப்பார். அந்த வார்த்தையினுடைய மீனிங் அப்படி பார்க்கும்போது இந்த ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இந்த ஆட்டுக்குட்டி என்னவா இருக்குன்னா உலகத்தினுடைய ரட்சகர், இந்த ஆட்டுக்குட்டி என்னவா இருக்குன்னா ஒரு ரட்சகனா இருக்கு. அப்போ இந்த ரட்சிக்கக்கூடிய வேலை எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டா சிலர் சொல்லுவாங்க அவர் தன்னுடைய சித்தத்தை ஒப்பு கொடுத்து எப்போ யோர்தான் நதிக்கரையில தன்னை ஒப்பு கொடுக்கிறதுக்காக வந்து நின்னாரோ, அந்த ஞானஸ்தான உடன்படிக்கையில தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தாரோ அந்த அண்ணிலிருந்து இந்த ரட்சிக்கும் இந்த ஆட்டுக்குட்டி என்ன ஆயிருச்சு அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க. அப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னம்னா அப்பிருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னா இல்ல, ஏன்னா நம்ம மீகா 5:2 வாசிக்கலாம். மீகா 5:2 கர்த்தரேசுவனுடைய பிறப்பை குறித்து கர்த்தரேசு ஞானஸ்தான உடன்படிக்கைக்கு வர்றதற்கு முன்னாடியே அவர் என்னவா ஆக போறாரு அப்படிங்கிற விஷயம் அவருடைய பிறப்புக்கு முன்னாடியே சொல்லப்பட்டது. சோ யோர்தான்ல இருந்து இந்த ரட்சிக்கும் இந்த வேலை வந்து ஸ்டார்ட் ஆகல, அவர் எப்ப பிறப்பாருன்னு தீர்க்க தரிசனம் முறைக்கப்பட்டதோ அப்பிருந்து வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சில சொல்லுவாங்க. ஆனா நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா இல்ல இல்ல அப்ப இல்ல, எப்போ இஸ்ரேல்னு ஒரு ஜனங்களை தேவன் வந்து எகிப்திலிருந்து காப்பாத்தி கொண்டு வந்தாரோ, கொண்டு வரும்போது அந்த 10வது வாரம் நடக்கும் போது அவர் வந்து ஒரு நியமம் வந்து ஜனங்களுக்கு கொடுக்கறாரு. அந்த நியமத்தின் பேர் தான் என்ன அப்படின்னா பஸ்கா. சோ அந்த ஒரு பஸ்கால என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா ஆட்டுக்குட்டி அது என்ன ஆகணும், அடிக்கப்படணும். அப்ப அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் என்ன பண்ணப்படணும் அப்படின்னா ஒவ்வொரு நிலைக்காலினுடைய வாதல்கள்லயும் என்ன பண்ணணும், வாசல்கள்லயும் என்ன பண்ணப்படணும் அப்படின்னா பூசப்படணும் அப்படின்னு சொல்லிப்பாரு. சோ அங்கேயே தேவன் என்ன பண்ணிட்டாரு, ஒரு நிழல் காட்டிட்டாரு. சோ அப்போ இந்த ரட்சிக்கும் வேலை எப்ப இருந்தே இருக்குது அப்படின்னா எப்ப பஸ்கா அப்படிங்கறது வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் காட்டினாரோ அப்பிருந்தே அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க, இல்ல அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆபிரகாம் தெரியுமா, ஆபிரகாம் ஈசாக்கு அந்த மலைகள் மேல கூட்டிட்டு போயிட்டு அப்ப ஈசாக்கு என்ன பண்றாரு அப்படின்னா அங்க வெட்டுவதற்கு போயிடுறாரு. வெட்டும் போது தேவன் பிள்ளையாடன்னே உங்க கையை போடாது. சோ அந்த இடத்துல தேவன் பாக்குற ஒரு மாம்சீகத்துல இருக்கக்கூடிய ஒரு பலவீன சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தான், ஆனா அவரு கூட தன்னுடைய குமாரனை கொடுப்பதற்கு இந்த பூமிக்கு பிராயச்சித்தமாக, நீதிக்கு பிராயச்சித்தமாக கொடுப்பதற்கு ஒரு மகனை வந்து கொல்லுவதற்கு பலியிடுவதற்கு எத்தனைச்சிருக்கிறாருன்னா அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அந்த இடத்துல கூட என்ன ஆகுது அப்படின்னா அங்க மகன் வந்து கொல்லப்படல, அந்த இடத்துல என்ன இருக்கு, அங்க கூட என்ன இருக்கு, ஒரு நிழல் இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா சொல்லுவாங்க இல்ல இல்ல அதுக்கும் முன்னாடி இருக்குது அப்படின்னு, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க ஏதேன் தோட்டத்துக்கு போயிடலாம். ஏதேன் தோட்டத்துக்கு பாத்தீங்கன்னா காயின் ஆபேல், காயின் என்ன பண்றாரு, நிலத்தின் வேர்வையில அவர் சம்பாதித்த விஷயங்கள் அதனுடைய பலன்கள் அவர் என்ன பண்றாருன்னா சில முதற் கனிகள் அவைகளை வந்து என்ன பண்றாருன்னா தேவன் கிட்ட கொண்டு வந்து கொடுக்குற. ஆனா ஆபேல் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய ஒரு அந்த ஆடை வந்து என்ன பண்றாருன்னா கொண்டு வந்து கொடுக்கறாருன்னு சொல்லி பாக்குறோம். சோ அப்படி கொடுக்கும் போது தேவன் என்ன பண்றாருன்னா யோசிச்சு பாக்குறாரு, என்னுடைய மகன் கூட இந்த உலகத்துக்கு எப்படித்தான் வரப்போறாரு, ஒரு ஆட்டுக்குட்டியா தான் வரப்போறாரு. அப்ப நம்ம காயினுடைய பலியை விட ஒரு குறிப்பிட்ட கோணத்துல இந்த இந்த ஒரு சம்பவத்தை அணுகும் போது இப்படிப்பட்ட ஒரு பார்வை வருது. அப்போ நம்ம இந்த காய்கனிகள் இதைகளை எடுப்பதற்கு பதிலாக இந்த ஆட்டுக்குட்டி இதனுடைய ரத்தம் இதை நம்ம அங்கீகரிச்சோம்னா நம்ம பூலோகத்துக்கு அருமையான ஒரு நிழல் காட்டலாம். அது பலியினால் அன்றி இந்த ஒரு ஒரு பாவ மன்னிப்பை உலகத்திற்கு கொடுக்க முடியாது அப்படிங்கறத நம்ம நிரூபிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பலி அக்செப்ட் பண்றோம். ஆனா அத வேறொரு கோணத்துல யாரு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா காயின் புரிஞ்சுக்கிட்ட. அப்பதான் என்ன சொல்றாரு, நீ வந்து தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, கண்டிப்பா தேவனுடைய அட்வைஸ் வந்து அவருக்கு இந்த உள் உணர்வுல அவருக்கு பேசியிருக்கும். தேவன் வந்து நான் ஏன் இந்த மாதிரி ஒரு ஒரு பலியை அங்கீகரிச்சேன் அப்படின்னா அது பிற்காலத்துல எனக்கு சில நிழல்கள் இருக்கு, நான் வந்து உங்களுக்கு சில பாடங்கள் கத்து கொடுக்கணும், நான் ஏன் ஒரு சில விஷயங்களை செய்யறேன் ஒரு சில விஷயங்களை செய்ய மாட்டேங்கிறேன் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஆவிக்குரிய பாடங்கள் இருக்கு காயின்னு சொன்னா அவருக்கு என்ன இல்ல அது புரிஞ்சுக்கக்கூடிய மனசு இல்லை. அப்போ கர்த்தரேசு ஆட்டுக்குட்டியா மறிக்க போற விஷயம் அதே காயினுடைய பலிகள்ல கூட என்னவா இருக்கு அப்படின்னா நிழல்ல இருக்குது. அப்படி பாக்கும்போது நீங்க 2வது அதிகாரம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்ல அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா எப்போ ஆதாம் ஏவாள் தன்னுடைய பாவ நிலைமைக்குள்ள போயிட்டாங்களோ அப்பவே அவங்க தவறு செஞ்ச போது அங்க கர்த்தரேசு நிழலாக இருக்கும் வண்ணமாக அங்க ஒரு மிருகத்தினுடைய தோலை அவங்களுக்கு வந்து உடுப்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அது என்ன மிருகமா இருக்கும் அப்படின்னா அது ஆட்டுக்குட்டியாத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறோம். சோ அதை குறிச்சுதான் நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம் பாருங்க. நம்ம யோர்தான்ல இருந்து உலக தோற்றத்துக்கு போயிருக்கிறோம். சோ வெளிப்படுத்துதல் 13வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். உலக தோற்றம் முதல் உலக தோற்ற முதல் அடிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ இதே விஷயம் தான் நம்ம வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம் 8வது வசனத்துல கூட
முதல்
சோ இங்க பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அங்க இன்னொரு விஷயம் கூடி இருக்கு, புக் ஆஃப் லைஃப், ஜீவ புஸ்தகம். அங்க என்ன பண்றாரு அப்படின்னா சபைன்னு ஒரு விஷயத்தை கூட என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா உலக தோற்றம் முதலே சபைக்கான விஷயங்களை ஸ்டார்டிங்ல இருந்தே கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா நம்ம இன்னும் சில விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னம்னா, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து அவர் எப்பிருந்து தேவனுடைய பார்வையில எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா, தேவன் சொல்றாரு தேவன் அனாதி காலத்துல இருந்து போது, அனாதின்னு சொன்னோம் அப்படின்னம்னா டைம் அப்படிங்கிறது உருவாகுவதற்கு முன்னாடி, ஆல்மோஸ்ட் வென் காட் வாஸ் அலோன், தேவன் எப்ப தனியா இருந்தாரோ அப்போ. அப்ப தேவனுடைய பார்வையில சில விஷயங்கள் இருக்கு, என்னன்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, நன்மைக்கான கொள்கைகள், தீமைக்கான கொள்கைகள், நன்மை தீமை. அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் இது ரெண்டுக்குள்ள நம்ம அடைச்சிடலாம். துப்புரவு, உண்மை ஆகிய விஷயங்கள் எதுக்குள்ள அடங்கும் அப்படின்னம்னா நன்மைக்குள்ள அடங்கும். பொல்லாப்பு, துர்குணம் ஆகிய விஷயங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா அது தீமைக்குள்ள அடங்கும். அப்ப தேவனுடைய சிந்தையில அவர் யோசிக்கிறாரு. நீங்க ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரத்துல நீங்க தண்ணீர் ஊற்றிடுறீங்க, ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த தண்ணீர் என்ன ஆயிரும், அமைதலாயிரும். ஆனா அந்த பாத்திரத்தினுடைய நடுவுல நீங்க ஒரு கை வச்சீங்க அப்படின்னீங்கன்னா, அந்த கையை நீங்க வச்சதுக்கான அந்த அதிர்வு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பாத்திரத்தினுடைய எல்லை பரியந்தம் போய் என்னாகும், டச் பண்ணும், கரெக்டுங்களா? சோ அந்த அலைகள் என்ன பண்ணும்னா கண்டிப்பா அது என்ன பண்ணும், டச் பண்ணும். அப்ப தேவனுடைய பார்வையில பாக்குறாரு, இந்த தீமை, இந்த பாவம், ஒரு நாளைக்கு நான் படைச்சிருக்கிற இந்த ஒட்டுமொத்த அண்ட சராசரத்துல ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வல்லமையா எழும்பி எனக்கே என்னுடைய சிஷ்டிகளையே நான் நீதியில தண்டிச்சு அமுத்தி அவங்கள ஒண்ணுமே இல்லாம பண்ணக்கூடிய நிலைமைக்கு இந்த தீமை என்ன பண்ணும், கொண்டு வரும் அப்படிங்கறது தேவனுடைய பார்வையில முன்னரே அவர் தெரிஞ்சிருந்திருக்கிறார். அதனாலதான் என்ன பண்ணாருன்னா, இந்த ஒரு விஷயத்தை அவர் படைச்சிட்ட முதல் சிஷ்டி, நமக்கெல்லாம் ஆல்பா ஒமேகா அப்படின்னு நம்ம சொல்றோம், ஏன்னா அவருடைய ஒரே சிஷ்டி, அவர்கிட்ட என்ன பண்றாருன்னா இந்த விஷயத்தை ஷேர் பண்றாரு. இதை குறிச்சுதான் நம்ம எங்க வாசிக்கிறோம் அப்படின்னம்னா, ஏசாயா 6:8 அனைவருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், எல்லாமே தெரிஞ்ச வசனம் தான். ஏசாயா 6:8 நீங்க அதுக்குதான் வச்சிருக்கீங்க, எல்லாம் ஒன்றோட ஒன்று இசைஞ்சு உங்களுக்கு முன்னாடி அமைதலா இருந்து நீர் எப்படி அதை விரும்புறீங்களோ, ஜீவன்கிற நிலைமைக்குள்ள எப்படி விரும்புறீங்களோ அதே மாதிரி எல்லாமே இருக்கணும்னு நான் கூட விரும்புறேன். இதாவே நீங்க சொல்லுங்க, நான் ரெடியா இருக்கிற அதுக்கு என்ன வேணாலும் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்பதான் தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, உலக தோற்றத்திற்கு முன்னரே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அடையாளமாக தேவனுடைய சிந்தையில அவர் உட்கார்ந்தாரு. சோ அன்னைக்கு தேவன் யோசிச்சாரு, என்னைக்காவது ஒரு நாள் கரெக்டா நான் நியமித்திருக்கிற காலத்துல ஏற்ற வேலை வரும்போது இவர் அடிக்கப்படணும், அடிக்கப்பட்டு ஈடுபலி கொடுத்தால் ஒழிய இந்த ஒட்டுமொத்த அண்ட சராசரத்தையும் நான் என்ன பண்ண முடியாது, இந்த ஜனங்களை என்ன பண்ண முடியாது, எனக்குள்ள கொண்டு வர முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நான் என்னதான் வாக்குத்தம் பண்ணி இருக்கிறேன்னா ஜீவன், அவங்களுக்கு நான் மரணம் வாக்குத்தம் பண்ணல. ஆனா இந்த தீமைங்கிற விஷயம் எடுத்து போடப்பட்டால் ஒழிய பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு யாரு, அந்த சத்ருவை நான் வந்து எடுத்து போடுற வரைக்கும் இந்த பூமியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பூமியை எனக்கு இசைவா கொண்டு வர முடியாது அப்படின்னு அவர் யோசிச்சதுனால அவர் என்ன பண்றாரு, உலக தோற்றத்திற்கு முன்னரே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, தன்னுடைய சிந்தையில கர்த்தர் இயேசுவை நான் அவர் ஆமான்னு சொன்ன உடனே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக தன்னுடைய சிந்தையில வச்சுக்கிட்டாரு. அவருக்கா யாரு அப்படின்னா, நம்முடைய பஸ்காவாகிய இதை குறிச்சு நம்ம வாசிச்சோம் அப்படின்னம்னா, இதை விட அற்புதமான விஷயம், இதை விட ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் என்னன்னா, எப்ப கிறிஸ்து அப்படிங்கிறவரை தன்னுடைய சிந்தைக்குள்ள இவர் வந்து ஒரு அடிக்கப்படக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டின்னு நினைச்சாரோ, அப்பவே அந்த ஆட்டுக்குட்டியினுடைய மனைவியை கூட என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, தன்னுடைய சிந்தனையிலேயே கொண்டு வந்துச்சு. அந்த ஒரு அழைப்புக்குள்ள நம்ம அனைவரும் வந்திருக்கிறோம். உலக தோற்றத்திற்கு முன்னரே இந்த ஒட்டுமொத்த அண்ட சராசரத்தையும் தேவனுடைய சித்தத்துக்குள்ள இசைவா கொண்டு வரக்கூடிய ஒரு அழைப்புல கர்த்தரேசு வந்தாரு. ஆனா அவருக்குள்ள நம்ம அனைவரையும் தெரிஞ்சிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய பலம், நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய ஐஸ்வர்யம் இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா நம்ம என்ன பண்ண முடியாது, நிலை நிக்கவே முடியாது. இதை குறிச்சுதான் அப்போஸ்தலர் பேசுவாங்க. பேசிய 1:4 வாசிப்பாரு, எப்படி கிறிஸ்துவுக்குள்ள உலக தோற்றம் முதல் வச்சாரு அப்படிங்கிற விஷயம். எபேசியர் 1:4 பாத்தீங்களா, உலக தோற்றம் முதல்னு படிச்சோம் எங்க வெளிப்படுத்துதல்ல. ஆனா இங்க தேவனுடைய பார்வையில குற்றமற்றவர்களா இருப்பதற்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்ம அனைவரையும் என்ன பண்ணிருக்கிறாருன்னா தெரிஞ்சிருக்கிறாரு. இப்போ கிறிஸ்துவ விட்டுட்டு நம்மளால ஒண்ணுமே என்ன பண்ண முடியாதுன்னா நினைச்சு பார்த்தா கூட செய்ய முடியாது. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப கர்த்தர் இயேசுக்குள்ள நம்ம அனைவரும் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னம்னா ஒரு சபை. கிறிஸ்துவ அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சபை, ஒரு ஒரு மனுஷன். கிறிஸ்துங்கிற ஒரு மனுஷன், அவருக்கு அங்கங்கள் இருக்கும். சோ அந்த அங்கங்களை ஒவ்வொருத்தரும் இந்த ஒட்டுமொத்த அண்டசர இந்த இரண்டாம் உலகத்துல, குறிப்பா இந்த சிசிசி உலகத்துல இருக்கக்கூடியவங்க அவருடைய சரீரமாக கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த இந்த ஒரு பாணியில என்னை நினைவு கூறும் படின்னு சொல்லி நம்ம கர்த்தரேசு நினைச்சு பார்த்தோம் அப்படின்னம்னா அவர் என்னைக்குமே என்ன பண்ண முடியாது, மறக்கவே முடியாது. ஏன்னா நம்முடைய கர்த்தரேசு எப்பிருந்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா இருக்கிறாரு. நாம கூட அவருடைய உள்ள இருக்கிறோம் அப்படின்னம்னா எப்பிருந்து இருக்கிறோம், ஒன்னே இருக்கிறோம். சோ இந்த ஒரு விஷயங்கள் நம்ம யோசிச்சு பார்க்கணும். சரி, இந்த ஒரு புரிந்து கொள்ளுதலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நிழலான விஷயங்களையும் நிஜமான விஷயங்களையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ரெண்டாவது அடிப்படையான விஷயம், ஆசிரிக்க கடவீர்கள், புளிக்கில்லாத அப்பத்தோட ஆசிரிக்க கடவீர்கள். அதை குறித்து சில ஆலோசனைகளுக்குள்ள போயிட்டு நம்ம இந்த பாடத்தை முடிக்கலாம். சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்ப நம்ம இன்னொரு முறை கூட சொல்லுவோம், நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து அவர் எப்பருந்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக தேவனுடைய சிந்தையில இருக்கிறாரு அப்படின்னா உலக தோற்றத்திற்கு முன்னே. சரி, இப்ப நம்ம இஸ்ரேலுக்குள்ள போவோம். இஸ்ரேலுக்கு தேவன் கொடுத்தாரு யாத்திராகமம் 13:10. அப்பதான் நம்ம யோசிக்கிறோம், இப்ப உலக தோற்றத்திற்கு முன்னே இருந்த விஷயம், உலக தோற்றம் முதல் இருந்த விஷயம், அது இஸ்ரேல்ல தேவன் என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஜனத்தை நான் உருவாக்க போறேன்னு சொல்லும் போது ஒரு நியமத்தை கொடுக்கறாரு. அந்த நியமம் தான் என்ன, பஸ்கா நியமம். அந்த வசனம் வாசிக்கலாம், யாத்திராகமம் 13:10. வருஷந்தோறும் நீ என்ன பண்ணணும், ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னா பிற்காலத்துல அருமையா நிஜத்துல இந்த விஷயங்களையும் நம்ம வந்து என்ன பண்ணி காட்டணும், நடத்தி காட்டணும். அதுக்காக நிழல்ல அவங்க என்ன பண்ணணும், நடத்தணும். அதனாலதான் கண்டிப்பா சொன்னாரு, இது கூடி முதலாம் நியமம்னு நம்ம சொல்றோம். என்ன சொல்றாரு, நீங்க வருஷந்தோறும் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்றோம். சோ வருஷந்தோறும் என்னைக்கு இஸ்ரேல் எகிப்துல அந்த அன்னைக்கு ராத்திரி கிளம்பினாங்களோ அந்த அன்னைக்கு ராத்திரியிலிருந்து இஸ்ரேல் வந்து இந்த விஷயத்தை செஞ்சாங்க. ஒரு சில சமயங்கள் என்ன பண்ண முடியல, அவங்க சிறையிருப்புல இருந்த போது, சில கடினப்பாடுகளின் போது அவங்களால என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. ஆனா கூட பஸ்கால நிறைய நிழலான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அந்த அன்னைக்கு ராத்திரியிலிருந்து ஏகப்பட்ட வருஷங்கள், 1000 வருஷங்கள் என்ன பண்ணிருக்காங்க இஸ்ரேல் ஜனங்க பண்ணாங்க. ஆனா CP 33 அதுதான் உலக தோற்றத்திற்கு முன்னரே தேவன் நியமித்த வருஷம். அந்த ஒரு இதுல அடிக்கப்படக்கூடிய ஆட்டுக்குட்டி நிழல்ல எத்தனையோ இடத்துல காட்டினாலும் அங்கத்தான் என்ன ஆகுது, நிஜத்துல வருது. ஆனா அவர் அந்த மாதிரி மறிக்கிறதுக்கு முன்பதாக அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த அப்பத்தை எடுத்து, யாருமே இது வரைக்கும் இஸ்ரேல்ல சொல்லாத விஷயம், அப்பத்தை எடுத்து இதுதான் என்னுடைய சரீரம் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி பஸ்கா அனுசரிச்சாங்க, பஸ்கா அந்த அப்பத்தை எடுத்து சாப்பிட்டுருப்பாங்க, புளிப்பு இல்லாத அப்பம் சாப்பிட்டுருப்பாங்க, ஆட்டுக்குட்டியினுடைய சரீரத்தை சாப்பிட்டுருப்பாங்க, கசப்பான கீரை சாப்பிட்டுருப்பாங்க, குழந்தைங்க எல்லாம் கேட்டிருப்பாங்க ஏன் அப்படி செய்யறீங்கன்னு. அப்ப அந்த நியமத்தை குறிச்சு, தேவன் காட்டின அந்த மீட்பை குறிச்சு குழந்தைங்களுக்கு கூட சொல்லியிருப்பாங்க, தேவன் மேல விசுவாசம் வர்றது. சோ ஆனா CP 33 கர்த்தரேசு அந்த டைனிங் டேபிள்ல என்ன பண்றாரு அப்படின்னா, அப்பத்தை எடுத்துட்டு என்னுடைய சரீரம்னு சொல்றாரு. என்ன மாதிரியான போதனை, அதுக்கப்புறம் திராட்சை ரசத்தை எடுத்து என்னுடைய ரத்தம்னு சொல்றாரு. இதெல்லாம் அவங்க வினோதமா கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும் போதுதான் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம இந்த இடங்கள்ல பல விஷயங்களை ஒப்பிட்டு பார்த்து நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம கூட நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னம்னா, இந்த பஸ்கா இவங்க எல்லாரும் இவங்க அனுசரிச்சுட்டு இருக்கும் போது வெளியே என்ன நடந்துச்சு, சங்கார தூதனுடைய கடந்து போகுதல் நடந்துச்சு. சோ பஸ்கா அப்படின்னாலே ஒரு சொல்லர்த்தமான மீனிங் என்ன அப்படின்னா கடந்து போகுதல். என்ன கடந்து போகுதல் அப்படின்னா உயிரை எடுக்காமல் கடந்து போகுதல். யாருடைய உயிரை அப்படின்னா புது, அதாவது சாரி முதல் பேரானவர்கள் ஃபர்ஸ்ட் பான், அந்த ஃபர்ஸ்ட் பான் என்ன பண்ணப்படுவாங்கன்னா கடந்து போகப்படுவாங்க. சோ ஒட்டுமொத்த சுவிசேஷ யுகத்துல பிரதர் சொல்றாரு, we should notice that the Passover directly affected only the firstborn. அதே மாதிரி இந்த சுவிசேஷ யுகம் அப்படிங்கறது அந்த ராத்திரிக்கு சமம். அந்த ராத்திரியில தேவன் யாரையுமே தாக்க மாட்டார். யார் முதல் பேரானவங்களா இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் பாப்பார். அவங்க ஒருவேளை கர்த்தரேசுவனுடைய ஈடுபலியும் அந்த ரத்தத்துக்குள்ள தன்னங்களை காத்து கொண்டாங்க, உலக தோற்றம் முதல் உருவான இந்த விஷயத்தை தங்களுடைய இருதயத்துல மோட்டிவேட் பண்ணி அதவே தங்களுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய உயிர் என்ன படும் அப்படின்னா காக்கப்படும். ஏன்னா இந்த முதற் பேரானவர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா பிரதர் சொல்றாரு, அடுத்த நாள் காலையில அவங்களுக்கு என்னாச்சு, விடுதலை வந்து அந்த விடுதலையில ஒட்டுமொத்த இஸ்ரேலையும் எகிப்திலிருந்து கூட்டிட்டு போன லீடர்ஸ் யாரு அப்படின்னா இந்த முதற் பேரானவர்கள். அதே மாதிரிதான் நமக்கு நிழல்ல நிஜத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த உலகம் எகிப்துக்கு நீங்க கொண்டு போய் வச்சீங்க அப்படின்னா இன்னைக்கு தேவனுடைய பார்வையில முதற் பேரானவர்கள் யாரு அப்படின்னா அவங்க இந்த சத்தியத்துக்குள்ள வந்திருக்க கூடிய புது சிருஷ்டிகள். சோ இவங்க தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்துக்குள்ள அவங்க தங்களை காத்துக்கொள்ளணும், இந்த ஈடுபலி சப்ஜெக்ட்குள்ள தங்களை காத்துக்கொள்ளணும். இதை விட்டு நம்ம வெளியே போயிட்டோம், ஒருவேளை இஸ்ரேல ஒரு சகோதரர் அந்த அன்னைக்கு நைட் இப்படி இருக்கிற இந்த மாதிரி ஒரு சூழல்ல வெளியே போயிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும், கண்டிப்பா மரணம் வந்து அவருக்கு வந்து வாய்ப்பிருக்கும். ஆனா நம்ம கூட இதுல நிழல்ல நம்ம நிஜத்துல கொண்டு வந்தோம் அப்படின்னம்னா நம்ம கூட அந்த ரத்தத்துக்குள்ள காத்துக்கொள்ளும். ஏன்னா நாளைக்கு நம்ம தான் யாரு, அந்த ஒட்டுமொத்த இஸ்ரேலையும் என்ன பண்ணணும், எகிப்துல இருந்து கொண்டு வரணும். சோ நம்ம கூட நமக்கு மேசியா யுகத்துல என்ன வேலை இருக்கு அப்படின்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் மரணத்திலிருந்து வியாதியிலிருந்து அந்த உண்மையான சத்தியத்துக்குள்ள என்ன பண்ணணும், கொண்டு வரணும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன படணும் அப்படின்னா இந்த பஸ்கா இந்த சுவிசேஷ யுகத்துல கடந்து போகப்படணும். சோ அந்த விஷயம் கூட நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கிறோம் நம்முடைய தியானத்துல. இன்னொரு விஷயம் கூட பாத்தீங்க அப்படின்னா எண்ணாகமம் குறிச்சிருக்கலாம், எண்ணாகமம் 8:17-18 நீங்க வாசிச்சு பாருங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா என்னைக்கு எகிப்துல இந்த முதற் பேரானவர்கள் காக்கப்பட்டாங்களோ அந்த எண்ணிக்கை உங்களுக்கு தெரியுமா, ஒரு எண்ணிக்கை இருக்கும் கண்டிப்பா. அந்த 10வது வாதை நடந்த அந்த அன்னைக்கு இஸ்ரேல்ல எத்தனை குடும்பங்கள் இருந்துச்சு, குறிப்பா ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா நம்ம எக்லீசியால இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் இருக்கு கணக்கு போட முடியுங்களா முடியாது, அதே மாதிரி இஸ்ரேல்ல எத்தனை குடும்பங்கள் இருந்துச்சு அப்படிங்கறத கணக்கு போட்டுடலாம். அந்த அத்தனை குடும்பங்கள்ல எத்தனை முதற் பேரானவங்க இருந்தாங்கிறதையும் என்ன பண்ணிடலாம், கணக்கு போட்டுறோம். சோ அந்த கணக்கு போட்டு அந்த ஒரு எண்ணிக்கை வருவாங்க இல்லைங்களா, அதே எண்ணிக்கைக்கு என்ன பண்ணாரு தேவன், பிற்காலங்கள்ல அந்த எண்ணிக்கைக்கு உட்பட்ட ஜனங்களுக்கு அதே மாதிரி லேவி கோத்திரத்தை முதற் பேரானவங்களா நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு ஒரு நியமத்தை கொடுத்தாரு. சோ லேவி கோத்திரத்தை என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இனிமேல் என்னுடைய பார்வையில இவங்க தான் யாரு முதற் பேரானவங்க அப்படின்னு ஒரு நியமத்தை எண்ணாகமத்துல தேவன் வந்து மோசை மூலியமா ஜனங்களுக்கு கொடுத்தாரு. சோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா லேவியர்ல இருக்கக்கூடிய ஜனங்கள் நல்லா கவனிக்கணும், லேவியர்ல இருக்கக்கூடிய ஜனங்கள் ஒருவேளை அண்ணன் கூட இருக்கலாம், தம்பி கூட இருக்கலாம், இல்ல அதுக்கும் தம்பி கூட இருக்கலாம், ஆனா அவங்க எல்லாரும் லேவியரா இருந்தாங்கன்னா அவங்க அத்தனை பேர் தேவனுடைய பார்வையில என்ன. சோ இங்க இவங்க வந்து மாம்சத்தின் பிரகாரம் முதற் பேரானவங்கள இல்லைனாலும் தேவனுடைய பார்வையில அவங்க தான் யாரு, லேவி கோத்திரம் தான் யாரு முதற் பேரானவங்க. இன்னைக்கு நம்ம கூட பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாம்சத்தின் பிரகாரம் இஸ்ரேல் கிடையாது, ஆனா ஆவிக்குரிய இஸ்ரேலரா தேவன் வந்து நம்மளை கருதுற. அது மாத்திரமல்ல நம்மை கூட நம்ம முன்னாடியே பார்த்தா நம்மை கூட எப்படித்தான் பாக்குறாரு அப்படின்னா முதற் பேரானவங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்படித்தான் நிழல் நிஜத்துல நம்ம கூட முதற் பேரானவங்களா ஆகிறோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒருவேளை நாமெல்லாம் லேவியர் மாதிரி ஆசாரியர்கள் மாதிரி இந்த ஒரு ஆவிக்குரிய பணிகளுக்கு தகுதியா அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரி யோசிச்சோம்னா தகுதியாக முடியாது. இதை குறிச்சுதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, 2 கொரிந்தியர் 3:6. யார் நம்மளை தகுதியாக்குறாரு? அன்னைக்கு லேவியர்களை யாரு முதற் பேரானவங்கிற தகுதிக்குள்ள கொண்டு வந்தாரோ அதே தேவன் நம்மை கூட என்ன பண்றாரு, புதிய உடன்படிக்கைக்கு நம்மை கூட என்ன பண்றாரு அப்படின்னா லேவியர்களாக ஆச்சாரியர்களாக கர்த்தருடைய பணிகளை செய்கிறவர்களாக என்ன பண்றாரு, தகுதி படுத்துறாரு அப்படின்னு சொல்லி அப்ப பவுல் இந்த விஷயத்தை குறித்து சொல்றாரு சொல்லி பாக்குறோம். சரி, அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னொரு நிலை நிஜத்துல கொண்டு போனோம் அப்படின்னா நம்முடைய பஸ்டாவாகி கிறிஸ்து அதனுடைய அடிப்படையில் நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா அந்த ஆட்டுக்குட்டி அந்த நிலை கால்கள்ல பூசப்பட்ட ரத்தம் எந்த விலங்கினுடையது, ஆட்டுக்குட்டியினுடைய. இந்த ஆட்டுக்குட்டியை குறித்து நீங்க கவனிங்க அப்படிங்கிற, ஹேவிங் நோட்டட் த ஃபர்ஸ்ட் பார்ன் கிளாஸ் வி ஷுட் டிசைன் கிளியர்லி ஆல்சோ த பாஸ் ஓவர் லேண்ட். அந்த ஆட்டுக்குட்டியை கூடி நம்ம என்ன பண்ணோம்னா வகை இருக்கணும், அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னா அந்த ஆட்டுக்குட்டி குறித்து நம்ம சொல்லும் போது பிரதர் சொல்றாரு பெக்யூலியர்லி இன்னசென்ட் அனிமல் அப்படிங்கிறார். அந்த ஆட்டுக்குட்டி ஒண்ணுமே தெரியாத ஒரு விலங்கு, ஒட்டுமொத்த விலங்கு கூட்டங்கள்லயே ஒண்ணுமே தெரியாத ஒரு விலங்கு தான் என்ன அப்படின்னா ஆட்டுக்குட்டி. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா இப்ப ஒரு வேளை நான் இப்படியே நின்று பாத்துட்டு இருக்கிறேன், திடீர்னு ஓங்கி ஒருத்தர் அறைய வந்தாருன்னா நான் என்ன பண்ணுவேன், ஒரு சிலர் திருப்பி ஆரம்பிச்சிருவோம், ஒரு சிலர் என்ன பண்ணுவோம், சிஸ்டர் சொன்ன மாதிரி என்ன பண்ணுவோம், டிஃபைன் பண்ணுவோம், தடுப்போம். ஆனா பிரதர் சொல்றாரு இந்த ஆட்டுக்குட்டியினுடைய சைக்காலஜி எப்படி அப்படின்னா Holy, unprepared for defense or resistance அப்படிங்கிறது. அதுக்கு தெரியவே தெரியாது, தடுக்கணும்னா என்னன்னே தெரியாத ஒரு விலங்கு தான் என்ன அப்படின்னா ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ நீங்க இன்னொரு விஷயம் கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ஆட்டுக்குட்டிக்கு இப்படிப்பட்ட குணலட்சணம் இருக்கும்போது தேவன் அப்படிப்பட்ட ஒரு விலங்கை கூட என்ன பண்ணிருக்கிறாரு, நம்மளுடைய மத்தியில அவர் வந்து நடமாட விட்டுருக்கிறார். இதை விட இன்னொரு விஷயம் கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா கர்த்தர் இயேசு கூட சிலுவையில் அறியப்படும் போது அவரை ஏகப்பட்ட அடிகளுக்குள்ள அவர் கொண்டு போறாங்க, அவருடைய உரிமைகள் கூட அவருக்கு வந்து மனுஷகுமாரங்கிற உரிமை கூட அவருக்கு இருந்துச்சு. ஆனா அந்த உரிமைகளை அவர் பெருமை பாராட்டம் எல்லாத்தையும் என்ன பண்றாரு, உப்பு கொடுக்குறாரு. அவர் வந்து தடுக்கல, அந்த இடத்துல வந்து தடுத்து நிறுத்தல. அவர் இப்படி முறைச்சு பாத்திருந்தாலே நம்ம நிறைய சப்ஜெக்ட்ல கேட்கிறோம், முறைச்சு பாத்திருந்தாலே எல்லாரும் என்ன இருப்பாங்க, அதமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா லோகோ, அவர் எப்படி படைக்கப்பட்டவர் அப்படின்னா முதலாவது படைக்கப்பட்டவர், அவருக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஆவிக்குரிய சரீரம் கூடி இருக்கு, அவரு தான் பிரதான தூதனாகிய மிகாயேல். இப்படி பல விஷயங்கள் அவருடைய பவர் குறித்து பார்த்தோம்னா நம்ம வந்து இவரு எப்படி காட்டியிருக்கிறாருன்னா அப்படியே அந்த ஆட்டுக்குட்டியோடைய இதை வந்து நிஜத்துல நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாரு, காட்டியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இன்னொரு விஷயம் குறித்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அது ஜோ இன்னொரு ஒரு கம்பாரிசன்ல பிரதர் சொல்றாரு, அது என்ன அப்படின்னா ஒரு கர்த்தரேசுவனுடைய கசின் பிரதர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே சமூகத்தை குறிச்சு எல்லாம் கவனிச்சுட்டு வர்றாரு. அவருக்கு இந்த சமூகத்துல நடக்கிற விஷயங்கள் பிடிக்கல. யாருன்னா குறிப்பா பரிசேயர்கள், வேத பாரகர்கள், அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஜனங்களையும் அடக்குறாங்க. அவங்க முன்னாடி சில அவங்களுக்கு பச்சமான விஷயங்கள், ரோமர்களுக்கு பச்சமான விஷயங்கள் வாங்கி அவங்க கிட்டையும் பலன் அனுபவிச்சுக்கிறாங்க, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கிட்டையும் பலன் அனுபவிச்சுக்கிறாங்க. இவங்களை குறித்து கர்த்தரேசு கூட என்ன சொன்னாருன்னா மாய்மல காரர்கள், இவங்க எல்லாம் லீடர்ஸ்க்கு ஃபிட்டே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருந்த இருதயம் எப்படி இருக்கும் அப்படின்னா மோசமான திருக்குள்ள இருதயம் அவங்களுக்கு கூட இருந்துச்சு, அது பிரியில கூட பயங்கரமா நடந்துச்சு காட்டினாங்க அப்படிங்கறது நம்ம பரிசெயர் குறித்து தெரிஞ்சிருச்சு. அப்ப அவங்க தான் ஆனா இஸ்ரேல்ல யாரா இருந்தாங்க, லீடர்ஸா இருந்தாங்க. அப்போ யோவான் ஸ்நானகன் இந்த விஷயத்தை நல்லா கவனிச்சு பார்த்துட்டே வர்றாரு. ஆனா அவரு கூடவே வளர்ந்து சின்ன வயசுல அடிக்கடி ஏதாவது நிகழ்வுகள் கல்யாணங்கள் இந்த மாதிரி விஷயத்துல பாக்கும்போது இன்னொருத்தர் வளர்ந்துட்டு வர்றாரு, அவர்தான் யாரு அப்படின்னா கர்த்தரேசு. அவருடைய கேரக்டர் 29 இயர்ஸா பாக்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறத்தான் ஒரு நாள் சொல்றாரு யோவான் 1:29 வாசிப்போம். அந்த கேரக்டர் வச்சுதான் கர்த்தரேசுக்கு யோவான் ஸ்நானகன் அந்த சாட்சி கொடுக்கிறாரு. பாத்தீங்களா நம்முடைய கர்த்தரேசு குறித்து என்ன சொன்னாரு அப்படின்னா, தேவ ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவத்தை சுமத்திருக்கிறது. ஏன் ஆட்டுக்குட்டின்னு அவங்க சொன்னாரு அப்படின்னா, ஏன் சிங்கம்னு சொல்ல அந்த இடத்துல. சோ இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ரொம்ப அருமையான கேரக்டர் காட்டுறவர், சாந்தம் மனத்தாழ்மை இந்த மாதிரி விஷயங்கள் காட்டக்கூடிய ஒருத்தர் தான் இவரு. ஆனா இவர்கிட்ட சோ மெனி டிவைன் குவாலிட்டிஸ் இருக்கு. இவர் வரக்கூடிய காலத்துல கண்டிப்பா அரசரா மாறுவாரு அப்படிங்கிற ஒரு நிதானம் அவருக்கு தோன்றி பத்து தாவியின் மூலமா கூட நம்ம சொல்லலாம். சோ அதனாலதான் அவர் என்ன சொன்னாருன்னா, இவருதான் லீடர், லீடர்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவர் என்ன சொன்னாரு, உலகத்தின் பாவத்தை சிந்திக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாருன்னு சொல்லி பாக்கணும். அது மாத்திரம் இல்ல, ஆட்டுக்குட்டியில நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னம்னா, நீங்க இன்னொரு விஷயம் கூட யோசிச்சு பாக்கலாம். கர்த்தரேசு சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் போது நீங்க இந்த வசனம் மாத்தீங்க, யோவான் 19:36 நடந்துச்சு. இதே விஷயம் நீங்க நிழலுக்கு போனீங்கன்னா, நீங்க யாத்திராகமும் 12:46 வாசிப்பாரு, யாத்திராகமும் 12:46 வசனம். பாத்தீங்களா, ஆட்டுக்குட்டியோட விஷயத்துல எலும்பு கூட என்ன ஆகுது அப்படின்னா, அங்க உடைக்க கூடாதுன்னு சொன்னாரு. இங்க கத்திரைச்சு கூட என்ன ஆகுல, உடைக்கப்படுறதுக்கு தேவன் அனுமதிக்கல. கரெக்டா நிழலையும் நெச்சுட்டு என்ன பண்ணிட்டு வந்தாருன்னா, மேட்ச் பண்ணிட்டு வந்தாரு. இன்னொரு விஷயம் கூட பாத்தீங்கன்னா, அந்த ஆசரிப்பு கூடாரம் அங்க இருக்கக்கூடிய பலிபீடம், அந்த வெண்கல பலிபீடத்துல சர்வாங்க தகன பலி, இதை குறிச்சு நீங்க வாசிக்கணும்னா யாத்திராகமம் 29:18 யாத்திராகமம் 29:15 வாசிக்க வேண்டாம் சமயம் இல்ல. சோ இந்த பலிபீடத்துல பாக்கும்போது அந்த ஒட்டு மொத்த ஆட்டுக்குட்டியினுடைய ஆடியினுடைய சரீரங்கள், கால் பாகம், கைப்பாகம், மற்ற குடல்கள், இவைகள் எல்லாத்தையும் வந்து அந்த பலிபீடத்துக்கு மேல வைக்கும் போது, அதுக்கு மேல என்ன வைக்கணும்னா அந்த ஆட்டினுடைய தலை வைக்கும். சோ அதே மாதிரிதான் சபை அனைவருடைய பலிகள் எல்லாம் இருந்தாலும், இந்த ஆட்டுக்குட்டிங்கிற அந்த தலை வந்து அங்க இல்ல அப்படின்னா, அந்த பலி எந்த விலங்கு அப்படிங்கறது அடையாளம் காட்ட முடியாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, இந்த ஆட்டுக்குட்டி விஷயத்துல கூட என்ன பண்ணிருக்கிறாரு, நம்முடைய பக்காவாகிய கிறிஸ்து அப்படிங்கிறவரை நிரூபிச்சு காட்டுறதுக்கு தேவன் நல்ல முயற்சிகள் நமக்கு வச்சிருக்கிற காட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இன்னொரு விஷயம் நீங்க தொடர்ந்து வாசிங்க அப்படின்னீங்கன்னா, அந்த ஒட்டுமொத்த சுவிசேஷ யுகம் ஒரு இருட்டு. அதே மாதிரிதான் அந்த 10வது வாதை நடக்கும்போது என்ன இருந்துச்சு அப்படின்னா, முழுவதும் இருட்டாக இருந்துச்சு. ஆனா நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, அந்த அன்னைக்கு நைட்டு வரப்போகிற டேஞ்சர் தெரியாம அந்த எகிப்தியர்கள் அத்தனை பேர் என்ன பண்ணிருப்பாங்க, நல்லா தூங்கியிருப்பாங்க. ஆனா இஸ்ரேல் கவனிச்சு பாருங்க, கால்கள்ல பாதரட்சை, கைகள்ல கோல், அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, சாப்பிடுறாங்க, அவங்க ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சோ நாம கூட இந்த சுவிசேஷ யுகத்துல எகிப்தியர்களா பஸ்காவை அனுசரிக்கக்கூடிய இஸ்ரேல் இருக்கலாம். சோ அதை கூட நம்ம யோசிச்சு பார்க்கணும். இங்க இன்னொரு விஷயம் கூட, இது இந்த ஒரு அடிப்படையில தான் கர்த்தரேசு கூட சொன்னாருன்னா, இந்த யுகத்தை பத்தி சொல்லும் போது சொன்னாருன்னா, நான் உலகத்துக்கு என்னவா இருக்கேன், ஒளியாக இருக்கிறேன்னு சொன்னார். நாம கூட என்ன பண்ணணும்னா, அப்போஸ்தலர்கள் பேதுரு 2:19 நாம இருட்டுல இல்ல எங்க வந்திருக்கோம் சொல்லி இருக்கிறாருன்னு பாருங்க. நாம எப்படி இருக்கணும், இருட்டா இருக்கணுங்களா இல்ல வெளிச்சமா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா, நாம வந்து அப்ப நம்ம விழிச்சிருந்தோம்னா எந்த சமயத்துல விழிச்சிருப்போம், இருக்கீங்களா பகல்லீங்களா? மோஸ்ட்லி நம்ம நேச்சுரலா எப்படி விழிச்சிருப்போம் அப்படின்னா, பகல்ல விழிச்சிருப்போம், இரவுல உறங்குவோம். ஆனா இந்த சுவிசேஷ யுகத்துல ஆவிக்குரிய பிரகாரத்துல பார்க்கும் போது, நாம் பகலுக்குரியவர்களை போல அந்த விடிவெளியை கவனிச்சு, நாம பகலுக்குரியவர்கள் போல, அது இருட்டுதா, ஆனா நம்ம பகலுக்குரியவர்கள் போல நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணணும் அப்படின்னா, நடத்தப்படணும். இதை குறிச்சு கர்த்தரைக்கு சொல்லும் போது மத்தைய 5:15-16 நோட் பண்ணிக்கலாம். அதுல சொன்னாரு, விளக்கை கொளுத்தி ஒருத்தர் கீழே வைக்க கூடாது, மேலவே இங்க எல்லாத்துக்கும் வெளிச்சம் காட்டணும். ஏன்னா வேர்ல்ட் எப்படிதான் இருக்கு, இருட்டா இருக்கு. நம்ம சுவிசேஷங்கள், அறுவடை பணிகள், இவைகள் அனைத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செய்யணும். வெளிப்படையா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த காலகட்டத்துல வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்துல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம என்ன பண்ணலாம், செய்யலாம். மாத்திரமல்ல, அது மாத்திரமல்ல, நம்முடைய வேலை ஸ்தலம், நம்மளுடைய பள்ளிக்கூடம், நம்முடைய கல்லூரி, நம்மளுடைய பணிஸ்தலம், இவைகள் அனைத்திலும் நம்முடைய அண்டை அயலார் இவர்கள் மத்தியிலும் கூட அந்த வெளிச்சம் என்ன இருக்கணும், இருட்டு இருக்கக்கூடாது, வெளிச்சம் என்ன பண்ணணும். இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய பாடங்கள். சோ இப்ப பஸ்காவை குறிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா, இப்படி நிலை நிஜம் நிறைய இருக்கு. சரி, நம்ம இப்போ ரிட்டர்ன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து எப்பிருந்து அடிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா, உலக தோற்றத்திற்கு முன்னரே இந்த ஒரு வாய்ப்புக்குள்ள கர்த்தரேசு வந்தது நியாயம். ஏன்னா அவரு அக்கிரமத்தை வெறுக்கக்கூடியவரா இருந்து நீதியை விரும்பக்கூடியவரா இருந்தார். ஆனா நாமும் பலவீன சரீரத்துல இருக்கிறோம். தேவன் நம்ம கிட்ட கேட்கறதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த பகலுக்குரிய சிந்தை, இந்த ஆட்டுக்குட்டியினுடைய மனநிலை, இந்த ஒரு விஷயங்களை இந்த பலவீன சரீரத்துல வளர்த்தி கொண்டு நம்முடைய சிந்தை மாத்திரம் என்ன பண்ணணும் அப்படின்னா பரிபூர்ணம் அடையும். இதுதான் இந்த பஸ்கால நம்ம ஒவ்வொரு வருஷமும் எடுக்கக்கூடிய முயற்சி. ஒருவேளை இந்த வருஷத்துல நம்ம பாத்திரத்துல கைவிடும் போது நம்மளுடைய மனசாட்சியே நம்ம குற்றப்படுத்த கூடாது. சோ அந்த அளவுக்கு தேவன் கிட்ட, கிருபாசனத்துக்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணணும்னா, துப்புரவு, உண்மை, அந்த இதுக்குள்ள போய் கொஞ்சம் கூட வேற ஏதாவது பொல்லாப்பு நமக்குள்ள இல்லாம இருக்கணும். ஒருவேளை அழைப்புக்குள்ள வர்றதற்கு முன்னாடி இருந்த சில பொல்லாப்புகளை நாம என்ன பண்ணணும், சில புளிப்புகளை என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை அகற்றி விட்டுட்டு இந்த பாத்திரத்துல கைவிக்கும். சோ இந்த மாதிரியான ஆவிக்குரிய பாடங்கள் நமக்கு இந்த மாதிரி பாடங்கள்ல இருக்கு. அது மாத்திரம் இல்ல, தொடர்ந்து அப்போஸ்தலர் பவுல் நம்ம ஸ்டார்டிங்லயே பார்த்தோம், என்ன சொன்னோம் அப்படின்னம்னா, புளிப்பு இல்லாத அப்பத்தோட இந்த பண்டிகையை ஆச்சரிக்க கடவீர்கள். சரி, நம்ம ஒரு ஒப்புமைக்குள்ள போவோம். அப்படி பாத்தீங்க அப்படின்னா, கிபி 33 அந்த பஸ்கா முதல்ல இருந்த பஸ்கா மாதிரி என்ன ஆகல, இல்ல. ஏன்னா அது என்ன மாதிரி பஸ்கா அப்படின்னா, நிஜமான பஸ்கா அன்னைக்குதான். இந்த பூமியிலேயே வச்சு நிஜமான பஸ்கா எங்கெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா, கிபி 33 அந்த பஸ்கால, அந்த பஸ்காவை ஆசிரிக்கும் போது என்னென்ன நடந்துச்சோ அந்த விஷயங்களை மட்டும் நம்ம கம்பேர் பண்ணிட்டு, இப்ப நம்ம பஸ்கால பங்கு கொள்ள போறோம் இல்லைங்களா, அது கூட நம்மளே நாமளே கம்பேர் பண்ணிட்டு நம்ம இந்த பாடத்தை முடிக்கலாம். அப்படி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, நீங்க கிபி 33 அந்த ஒரு காலகட்டத்துக்கு நம்மளுடைய சிந்தனைகளை கொண்டு போகணும். எங்கன்னா, குறிப்பா கெத்தமனைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த மேல் அறையில கர்த்தர் இயேசு தன்னுடைய சீஷர்கள் கூட உட்காந்து இருக்கும் போது ஒரு விஷயம் சொல்றாரு. நீங்க வாசிங்க, லூக்கா 22:28. லூக்கா 22:28. இப்ப கர்த்தர் இயேசு என்ன சொல்றாருன்னா, எனக்கு நிறைய சோதனை வந்துச்சு, ஆனா எல்லா சோதனைகளையும் என் கூடவே இருந்தவங்க, என் கூட நினைச்சே நின்னவங்க, என் சோதனைகளை பார்த்து பயந்துட்டு ஓடாதவங்க யார்தான், நீங்க தான். சோ இந்த மாதிரி ஒரு ஜனக்கூட்டங்களை வச்சுட்டுதான் என்ன பண்றாருன்னா, ஒரு கூட்டத்தை வச்சுட்டுதான் என்ன பண்றாருன்னா, அந்த மேலறையில உட்காந்து இருக்கிறாரு கர்த்தர் இயேசு. அப்போ அந்த அன்னைக்கு அவங்களுக்கு சில விஷயங்கள் நடந்துச்சு. சோ அதை குறிச்சு நம்ம தியானிச்சுட்டு இந்த பாடத்தை நம்ம முடிக்கலாம். நாம் கூட கர்த்தருடைய நினைவு நாளை அவருடைய பாத்திரத்தில் பங்கு கொள்வதற்கு தகுதி அடைய வேண்டும் சொல்லித்தான் இந்த மாதிரியான ஐக்கியங்கள் இவைகளை எல்லாம் என்ன பண்ணிக்கிறோம், அதுக்காக பிரயோஜனப்படுத்திக்கிறோம். அது மாத்திரமல்ல, அனுதின தேவ வேத வசனங்கள் தியானிக்கும் போது கூட நாம கூட இந்த பஸ்கால் எப்படி பங்கு கொள்ள போறோம் அப்படிங்கிற சிந்தனை பத்து சாவியை நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, உள்ளுணர்வுல கண்டிப்பா கொடுக்கும் அப்படிங்கறது மறுக்க முடியாத விஷயமா இருக்கு. அப்படி பார்க்கும்போது 7 கூட இந்த பஸ்காவை குறிச்சு எல்லாம், பஸ்கா காலகட்டங்களை குறித்து சொல்லும் போது, நீங்க பஸ்காக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற, தகுதி அடையுங்க அப்படிங்கிற, சும்மா ஏனோ தானோன்னு பெயர் சபையில் நம்ம பண்ண மாதிரி பண்றதுக்கான இது இல்ல. ஏன்னா இந்த மாதிரி விளக்கப்பட்டு, இந்த மாதிரி ஏன் அந்த ஆட்டுக்குட்டி, ஏன் அந்த கசப்பான கீரை, ஏன் அந்த எலும்பு உடையக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு இந்த பாத்திரத்துல என்ன பண்ண போறோம், நிஜத்துல தெரிஞ்சு இந்த பாத்திரத்துல பங்கு கொள்ள போறோம் அப்படின்னு சொல்லி பாக்கிறோம். அப்படி பாக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுட்டு உள்ள போகும்போது சீஷர்களுக்கு ஒரு சில சிக்கல்கள் வந்துச்சு. இன்னைக்கு நமக்கு கூட அந்த சிக்கல்கள் பஸ்கா அனுசரிக்க போறதுக்கு முன்னாடி நமக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி பாக்கிறோம். அப்படி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, பிரதர் சொல்றாரு, 7 ஏழாம் சபைக்கு சொல்றாரு, நீங்க கொஞ்சம் இந்த பஸ்கா காலகட்டங்கள்ல செப்பரேட் ஆயிருங்க, நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, நீங்க தியானத்துல ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல சொல்றாரு, நீங்க தியானத்துல இருங்க, உங்களை நீங்களே வருத்திக் கொள்ளுங்கள், விடாமுயற்சி செய்யுங்க, இல்ல போராடுங்க, இல்ல ஜெபிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, நமக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஏன்னா அந்த கெஸ்டமனி அனுபவங்கள், யூதாஸ், பேதுரு, யோவான், மறுதளிப்பு, காட்டி கொடுக்குதல், இதுகள் எல்லாமே சபைக்கும் தொடர்புடைய விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஏன்னா ஒரு புடைக்கக்கூடிய சம்பவம் நடக்கும்போது ஒரு சிலர் யூதாஸ் வகுப்பார் ஆயிடுவாங்க, ஒரு சிலர் என்ன ஆயிடுவாங்க, பேதுரு வகுப்பார் ஆயிடுவாங்க, ஒரு சிலர் கிறிஸ்து மாதிரி நிற்பாங்க. சோ நம்ம கூடி அந்த மாதிரி தியானத்துக்குள்ள நம்ம போகும். சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னம்னா, கிபி 33 அந்த பஸ்தா ஒரு வினோதமா இருந்துச்சு. இப்ப அந்த டைனிங் டேபிளுக்கு நம்ம திரும்பி வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா, இதுக்கு முந்தின வருஷம் கர்த்தர் இயேசு உடன்படிக்கை செஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு தொடர்ந்து சோதனைகள் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த வனாந்தரத்துல மாம்சத்தின்கான விஷயங்கள், ஜீவனத்தின் பெருமைக்கான விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய சோதனைகள் அவருக்கு நடந்துச்சு. ஆனா சீஷர்களுக்கு நடந்துச்சா அப்படின்னா அவ்வளவு பிரத்யேகமா இல்ல. அவங்களுக்கு எப்ப ஆச்சு அப்படின்னா 33 ஸ்டார்ட் ஆச்சு. சொல்ல போனா சபை வகுப்பாருக்கு கிபி 33 இருந்து சோதனைகள் பஸ்கா காலகட்டங்கள்ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கூட நம்ம சொல்லுவோம். அப்படி பாத்தீங்கன்னா எல்லாரும் கர்த்தர் இயேசு உடன்படிக்கை செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பஸ்கா ஆசிரிச்சிருப்பாரு. முதலாவது வருஷம், இரண்டாவது வருஷம் கூட என்ன பண்ணிருப்பாரு, ஆசிரிச்சிருப்பாரு. ஏன்னா கர்த்தர் இயேசு ஊழியம் செஞ்ச காலம் எத்தனை வருஷம் வருஷம் என்ன பண்ணிதான் ஆகணும். அப்ப அதுக்கு முந்தின பஸ்கா கூட என்ன பண்ணிருப்பாங்க, செஞ்சிருப்பாங்க. ஆனா கடைசி பஸ்கா கர்த்தர் இயேசு பண்ணா இருப்பாருங்க, அது கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா, சாதாரணமா எல்லாரும் வர்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம், பஸ்கா சாப்பிடணும், தேவன் எகிப்துல செஞ்ச அந்த விஷயத்த என்ன பண்ணோம், ஞாபகத்துல வச்சுக்கணும்ன்றதான் இந்த பஸ்கால பங்கு பண்ணாங்க. ஆனா இந்த பஸ்காக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்து ஜீசஸ் ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சார். இந்த கர்த்தர் இயேசு என்ன பண்ணாட்டாரு அப்படின்னா, நான் எருசலேம் போவேன், அங்க அடி வாங்குவேன், நான் வந்து மரணத்துக்குள்ளாக போவேன். இந்த விஷயங்கள் சொல்லும் போது அவங்க ரொம்ப பெருசா எடுத்துக்கல, என்னடா இவர் ஏதோ பேசுறாரு, திடீர்னு தன்னுடைய சரீரத்தை வந்து இப்படி எல்லாம் பேசுறாரு, அப்பாக்கிட்ட வந்து இன்னும் இப்படி எல்லாம் பேசுறாரு. இந்த விஷயங்கள் யோசிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப புரியல. ஆனா ஒரு கட்டத்துல அந்த டைனிங் டேபிள் உட்காந்து இருக்கும் போது ரொம்ப ஷாக் ஆயிட்டான். அது என்ன அப்படின்னா, நீங்க வாசிங்க, அது குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொன்னாரு. மேல வேலை என்ன பண்ணிட்டாங்க, ஆயத்தம் பண்ணிட்டாங்க. அப்ப கூட அவங்களுக்குள்ள ஒரு சிக்கல் வந்துச்சு. என்ன அப்படின்னா, யார் பெரியவன், ஏன் அப்படின்னா கர்த்தர் இயேசு குறித்து என்ன சொல்றாருன்னா, இது நான் வந்து மரிப்பேன், அதுக்கப்புறம் மீண்டும் உயிரோடு எழுவேன், நான் வந்து என்ன பண்ணுவேன், ராஜ்யத்தை அசியம் பண்ணுவேன். அப்படி நான் ராஜ்யத்தை இது கொண்டு வரும்போது இந்த ஒட்டுமொத்த உலகமும் என்னாகும், நீதிக்குள்ள வாசம் செய்யும் அப்படிங்கிற விஷயம் அவங்க கேட்டாங்க. கேட்கும் போது அவங்க மானசீக சிந்தனையில யோசிச்சு என்ன பண்ணிட்டாங்க, பாருப்பா என்னத்த கொடுத்தாரு சீக்கிரம், நான் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்த்தர் இயேசுவினுடைய பிரதான மினிஸ்டரா நான் தான் இருக்க போறேன், பாத்துக்கோ அப்படின்னு. அப்ப சொல்றாங்க, பேசாம இருங்க, நீங்க இவங்க ரெண்டு பேரை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இந்த யாக்கோபு யோவான் இவங்க ரெண்டு பேரோட அம்மா ஆல்ரெடி கர்த்தர் கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அவர் இல்லைன்னு சொன்னாரு, ஒருவேளை வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, பேசியிருப்பாங்க. சோ அப்போ இன்னும் ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க, பாருங்க என்னதான் இருந்தாலும் ஜீசஸ் யாருக்கிட்ட தன்னுடைய முக்கியமான மேட்டர்ஸ் எல்லாம் ஷேர் பண்றாருன்னா அது யோவான் கிட்டதான். இப்படி அவங்களுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, வாக்குவாதங்கள் போயிருக்கும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது கர்த்தர் இயேசு பாதங்களே என்ன பண்ணாரு, கழுவி அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டிட்டு கூட அவங்களுக்கு ஒரு ஒரு நிதானத்துல அவங்க வரல. ஆனா ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா, ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்க மற்ற 26-21 வாசி பாருங்க, மத்தேயு 26-21 உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். இவ்வளவு நாள் தன்னுடைய மரணத்தை குறித்து பேசிட்டு இருந்தாரு, திடீர்னு ஒருத்தரும் ஒரு கூட்டமா ஜனங்கள் உட்காந்து இருக்கிறோம், நமக்குள்ளேயே ஒருத்தர் நெகட்டிவா நம்மளுக்கு பண்ணுவாரு, நான் சாக போறேன் அப்படின்னா, அது காரணம் பூமியில இருக்கக்கூடிய பரிசெயர்கள் சதுசெயர்கள் கிடையாது, நீங்க இருக்கக்கூடிய ஒரு ஆள் சொல்லும் போதுதான் அவங்களுக்குள்ள ஒரு சாக்கே வந்துச்சு. அப்பதான் எல்லாரும் கேட்டாங்க, நானோ அது மாத்திரம் இல்ல, அந்த நானோ ஈசிட் ஐ அப்படின்னு அவங்க கேட்கும் போது அவங்களுக்குள்ள உள்ள ஓடிட்டு இருந்த விஷயம் என்னன்னா, இவ்வளவு நாள் கத்திரேசுக்கிட்ட இருந்தனே நான் மாறிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திடீர்னு ஒரு பயம் வந்துச்சு. அது மாத்திரம் இல்ல, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கொஞ்சம் வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி சிந்தனைகள் அவங்களுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா பரவி இருக்கும். ஸோ பரவும் போது தான் என்ன பண்ணாரு அப்படின்னா, இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா திராட்சை செடியை பத்தி பேசினாரு, அதுக்கப்புறம் ஒருவருடைய ஒருவர் கால்களை கழுவுவதை குறித்து பாடம் செஞ்சு காட்டினாரு, மெய்ப்பனை வெட்டுவேன்னு சொன்னாரு, புரியல ஆனா இன்று என் நிமித்தம் இடரல் அடைவீங்க நாங்க அப்படியே வினோதமா பாத்துட்டு இருந்தாங்க, ஆனா உங்களுக்கு இருக்கிற ஒருத்தர் என்ன காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி சொன்ன போதுதான் கொஞ்சம் திகில் வந்து அவங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப நம்ம கூட இந்த பாத்திரத்துல பங்கு கொள்ளும் போது பேதுரு மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பேதுரு அந்த இடத்துலதான் ஃபர்ஸ்ட் அவர் தான் சொன்னாரு, நீங்க வாசிங்க அதே அதிகாரம் 33வது வசனம். பாருங்க, இந்த 11 பேர் அவங்களை விட்டு போனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன். அப்பவே பலவீனம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்ப தன்னுடைய பலத்துல நான் வந்து உங்களை செய்ய மாட்டேன், நான்லாம் உண்மையான சீசன் நினைச்சாங்களோ அப்ப அந்த இடத்துல பிரதர் சொல்றாரு, ஓவர் கான்பிடென்ட், செல்ஃப் கான்பிடென்ட் அங்கத்தான் இருக்கு, தேவன் மேல பச்சம் கிடையாது. ஆனா கர்த்தரேசுவை நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, இதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு, ஏன்னா அதனுடைய பாரம் அப்படி, ஆனாலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ இங்க எங்க செல்ஃப் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தா பேதுரு கிட்ட இருக்கு. ஸோ அப்படி நம்ம கவனிச்சோம் அப்படின்னம்னா பலவீனம், ஃபர்ஸ்ட் பலவீனம் என்ன அப்படின்னா சுய நம்பிக்கை, தன் நம்பிக்கை. ஸோ இந்த விஷயத்துல பலவீனம் பேதுரு கிட்ட ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா கர்த்தரேசு தொடர்ந்து பேசுறாரு. அடுத்த வருஷம் இயேசு அவனை நோக்கி, நீங்க 32 வாசிங்க, விஷயத்துல நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பாத்துட்டோம் அப்படின்னம்னா, பாருங்க நீங்க இப்படி சொன்னீங்க ஆனா நீங்க யாரு அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுவீங்க, நாளைக்கு காலையில சேவல் 3 தடவை கூறதுக்கு முன்னாடி நான் யாருனே தெரியாதுன்னு நீங்க மறுதளிப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னாருன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ இன்னொரு விஷயம் கூட நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க 26வது அதிகாரம் 33 திரும்ப ஒரு தடவை வாசிங்க. ஒரே நிமிஷம், அடுத்த நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த பேதுரு வகுப்பாரு பத்தி தேவன் இந்த இடத்துல கூட ஒரு நிலை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாக்கலாம். எப்ப செல்ஃப் கான்பிடென்ஸ்ல நம்ம பேசுறோமோ அப்ப சொல்றாரு, அந்த கண்டிஷன் சொல்றாரு என்னன்னா, அந்த வசனத்துல நீங்க அந்த அந்த 31ல பாத்தீங்கன்னா, சீமோனே சீமோனே சாத்தான் உங்களை துலகினால் புடைப்பதற்கு, உங்களை நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களை துலகினால் புடைப்பதற்கு உத்தரவு, ஆனா அடுத்த வசனம் வாசிங்க, நானோ உன். அப்போ உங்களை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அந்த பர்மிஷன் இருக்கு, ஆனா நானோ உன் அப்படிங்கிறாரு. சோ எல்லாத்துக்கும் அந்த பர்மிஷன் இருக்கு, அந்த ஒரு பலவீனத்துக்குள்ள போறதுக்கான ஒரு பர்மிஷன் வந்து எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு. ஆனா அந்த ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பலவீனத்துல இருக்கக்கூடிய உன், உன்னுடைய இந்த மாதிரி பிரச்சனை வந்து பலவீனம் போறதுக்காக நான் என்ன பண்ண கர்த்தரை வேண்டிக் கொண்டேன். சோ எவ்வளவு ஸ்பெசிபிக்கா ஒருத்தருக்கு அளவு ஆகுதுன்னு பாத்தீங்களா, எப்படி பர்மிட் எப்படி அனுமதி கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா. அப்ப இன்னொரு விஷயம் கூட நீங்க பாத்தீங்கன்னா, பேதிரி எப்பவுமே என்ன பண்ணிடுறாருன்னா உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவர். அதனாலதான் என்ன பண்ணிடுறாருன்னா வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவர் வந்து சரியா தாக்குப்பிடிக்க முடியறதில்லை. அங்க இன்னொன்னு சொல்றாரு, சாத்தான் புடைப்பதற்கு உத்தரவு வாங்கி கொண்டாங்க. ரெண்டு விஷயம் இருக்கு, தேவன் புடைக்கிற விஷயம், சாத்தான் புடைக்கிற விஷயம். தேவன் கூட டெஸ்ட் பண்ணுவார், சாத்தான் கூட டெம்டேஷன் பண்ணுவார். ஆனா தேவன் டெஸ்ட் பண்ணாரு அப்படின்னா அந்த ஒரு பரிசீகள்ல நம்ம வந்து என்னவா மாறுவோம்னா அந்த பொன் கொத்துகளை காட்ட மாறுவோம். ஏன்னா நமக்கு கொடுக்கக்கூடிய தேவனுடைய பரிசைகள் சிஷ்டைகள் அதுல வந்து என்ன ஆகும்னா நம்ம அடி வாங்குவோம். அந்த அடிப்பு வேலையிலதான் என்ன பண்ணப்படும் அப்படின்னா அந்த பொன் குச்சி விளக்கு என்ன பண்ணப்படும் அப்படின்னா செய்யப்படும். சோ நம்ம அப்படி தேவன்கிட்ட அடி வாங்கினா ரொம்ப நல்லது. தேவன்கிட்ட சில பாடங்கள் கத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்ம பொன் குத்து விளக்கு, அது வந்து தேவனுடைய பரிசுத்தில நம்ம இருப்போம். ஆனா சாத்தான் கிட்ட வாங்கிட்டோம்னா அது யூதாஸ் பாபம். அவர் என்ன பண்ணிட்டாரு, தனிமையில போயிட்டாரு, ரொம்ப குற்ற உணர்வுக்குள்ள போயிட்டாரு, தற்கொலை வரைக்கும் தன்னை வந்து என்ன பண்ணிட்டாருன்னா நீட்டிட்டு போயிட்டாரு. இப்படித்தான் சாத்தானுடைய புடைத்தார். அவர் எப்படி ஷிஃப்ட் பண்ணுவாரு அப்படின்னா நம்மள கண்டிப்பா ஒரு இந்த பாத்திரத்தில் நீ கையே வைக்கிறதுக்கு நீ தகுதியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைமைக்குள்ள கொண்டு போய் அது எப்படி சொல்லலாம்னா ஒரு மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு குற்ற உணர்வு. தேவன் ஈடுபலியில இப்படி நிறைய விஷயங்கள் வச்சிருக்கும் போது அவன் அதை எல்லாத்தையும் கொண்டு போய் நீ நரகம் அந்த மாதிரி வந்து நம்மள வந்து ஒரு இரண்டாம் மரணத்துக்கு தான் நீ தகுதி அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பாணியில அந்த மாதிரி சொல்லி நம்மள அந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு போகக்கூடியதான் சாத்தானுடைய குடைத்தலுக்கான காரணம். இப்ப ரெண்டு விஷயமே நடக்குது, தேவனுடைய பரிசுத்தலும் இந்த பஸ்கா காலகட்டங்கள்ல நமக்கு இருக்கலாம். சொல்ல போனா பஸ்கா காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது பஸ்கால பங்கெடுப்பதற்கு 4 மாதங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்முடைய ஜீவியமே எப்படிதான் இருக்கணும் அப்படின்னா பஸ்காவினுடைய ஆயத்தமாகத்தான் இருக்கணும். ஒவ்வொரு வருஷம் பஸ்காவை நம்ம அனுசரிக்கும் போதும் நம்முடைய பொல்லாப்பும் துர்குணமும் என்ன பண்ணிட்டே இருக்கணும்னா கவுண்ட் கம்மியாயிட்டே இருக்கணும். ஏன்னா தேவன் நம்முடைய உடன்படிக்கையில என்ன பண்ணிருக்கிறாரு, நம்மள ஜீரோ பண்ணிருக்கிறார். கவுண்ட் பாவத்தினுடைய கவுண்ட் என்ன பண்ணிட்டாரு, ஜீரோ கொண்டு வந்துட்டாரு. ஆனா கூட மானசீக பலவீனம் என்ன பண்ணும் அப்படின்னா சில பிரச்சனைகளுக்குள்ள நம்மள வழிநடக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கிருபாசனத்துக்கிட்ட போய் நம்மை நாமே சுத்தப்படுத்தி கொண்டு நாம் இந்த பாத்திரத்துல தகுதி அடைஞ்சு கை வைக்கிறதுக்கு நாம முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி பாக்கிறோம். இப்போ 3 பேர் இருக்கிறாங்க, சாத்தானால் பொடிக்கப்பட்டவங்க, கர்த்தர் இயேசு, பேதுரு, யூதாஸ். இந்த 3 வகுப்பா இருக்கிறாங்க. யூதாஸ் குறித்து பிரதர் சொல்லும் போது அவரு தான் அந்த ஒட்டுமொத்த குரூப்லயே ஏதாவது ஒன்னு வாங்கணும்னா யாருதான் வாங்குவாங்க, அது வாங்கிடுங்களேன்னு சொன்னா உடனே போய் யூதாஸ் என்ன பண்ணிட்டு வருவாரு, அவருக்கு சொல்றாரு பர்ச்சேசிங் ஏஜென்ட்ங்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, கொஞ்சம் காசு கொடுங்க அப்படின்னா அவருதான் பையிலிருந்து எடுத்து கொடுப்பாரு. மத்தவங்க எல்லாமே யார பாப்பாங்க, யூதாஸ் தான் பாப்பாங்க. சோ அவருதான் என்னவா இருந்தாருன்னா ட்ரெஷரரா இருந்தாரு. ஆனா அவருடைய ஹார்ட் ரைட் ஹார்ட் இல்ல. நீங்க பேதுருவுக்கு பாத்தீங்க அப்படின்னா பேதுருவு குறிச்சு பிரதர் கமெண்ட்ஸ்ல சொல்லும் போது ஃபார் லார்ட் காஸ் எ போல்டு சாம்பியன் அப்படிங்கிற வெற்றியா அவங்களுடைய ஃபேஸா இருக்கிறது. சமூகத்துல போய் ஏதாவது செய்யணும்னா முன்னாடி பேச காட்டுறவர் யாரு அப்படின்னா பேதுரு. ஆனா பாவம் வரக்கூடிய சாத்தானுடைய கலைகள், கலைகள்னா ஆர்ட், அவனுடைய தந்திரங்களுக்கு இவர் வந்து பைத்தியமாகும். தெரியாம போய் போய் விழுந்துடுறது. இந்த மாதிரி ஒரு கேரக்டர், தெரிஞ்சு விழக்கூடிய ஒரு கேரக்டர், தெரியாம விழக்கூடிய ஒரு கேரக்டர். ஆனா கர்த்தரேசு பாத்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சு தேவனுக்கு முன்பாக பயம், அந்த மனத்தால் நான் இல்ல நான் இல்ல இதே மாத்திரம் இதே மேஜிக் வார்த்தை மாத்திரம் அவர் சொல்லிட்டு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா ஜெயிச்சுட்டே வர்றாரு. முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களுக்கு சரியான ஒரு உதாரணம் என்ன இருக்கிறாங்க, கத்திரேசோ இருக்கும். அப்ப 3 பேரு இங்க நம்மளுக்கு வந்து முன்னாடி வந்துருக்காங்க அப்படின்னு பாக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா பேதுரு குறித்து சொல்லும் போது நீ குணப்பட்ட பின்பு அவங்க தான் யாருன்னா திரள் கூட்டம். சோ யூதாஸ் யாரு அப்படிங்கிற போது அது 2 முன்பதாகவே தேர்ந்தெடுத்தாங்க. போகும்போது கத்தரேசு என்ன சொன்னாரு, நீ என்ன என்ன பண்ணிடுவே நாளைக்கு மறுதல் சொன்னார். ஒரு ஆபத்து சொல்லிட்டாரு. இப்ப இது இந்த எந்த மாதிரி ஆபத்து அப்படின்னா சப்போஸ் எக்ஸாம்பிள் ஒரு பூமிக்குரிய ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா நீங்க பஸ்ஸினுடைய வாசல்ல உட்காந்துக்கிறீங்க, உங்களுக்கு தூக்கம் சளிப்ப தட்டுது. பக்கத்துல இருக்கிறவர் சொல்றாரு, பி கேர்ஃபுல், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, நீ இருக்கிற இடம் எப்படி, ஆனா பரவாயில்லன்னு சொல்லிட்டு தூங்கினா அவர் என்ன ஆவார், கீழே விழுந்துருவாரு இல்லைங்களா. அப்ப அதேதான் சொன்னாரு, என் நிமித்தம் இடர்ல அடைவீங்கன்னு சொன்னாரு, நீங்க வந்து என்ன மறுதளிப்பீங்கன்னு பேதுருவுக்கு சொல்லியிருந்தாரு. ஆனா கூட ஜபம் பண்ணும் போது கத்தரேசு மாத்திரம் தான் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ஜபம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா பேதுரு மத்த சீதர் தான் தூங்கிட்டாங்க. அப்ப எதை கூட சொல்றாரு, அவங்க கொஞ்சம் வருத்தம் அதிகமா இருந்துச்சு, என்னடா நடக்கிறதெல்லாம் என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது, இது கூட வித்தியாசமா ஆயிடுச்சு, திடீர்னு யூதாஸ் அனுப்பிச்சு விட்டாரு, ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சு அந்த சோர்வுல என்ன பண்ணிருக்கிறாரு, தூங்கிருக்கிறாரு. ஆனா தூங்கி இருக்கும் போது கத்தரேசு மாத்திரம் ஜெபம் பண்ணாரு. இந்த ஒரு விஷயத்த ஏசாயாலேயே நம்ம பாக்குறோம், நான் ஒருவனாய் ஆலையை மிதிச்சேன். அப்ப ஒருவனாய் ஆலையை மிதிக்கும் போது தனி ஆளா போராடிட்டு இருக்கிறாரு கத்தரேசு. அப்ப அவருக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா, இன்வார்ட்லி அவுட் வார்ட்லி ரொம்ப பயம், ரொம்ப அதாவது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. உள்ள என்ன பிரச்சனை அப்படின்னா, தேவனோடு கூட இருக்கக்கூடிய உறவு நான் உருவாக்கப்பட்ட நாள்ல இருந்து தடை பண்ணப்படவே இல்லை, ஆனா ஒரு நிமிஷம் என்ன கைவிடுவாரு, நான் எப்படி அதை நான் எப்படி அதுக்கு அது போறது, அந்த மாதிரி விஷயத்த நான் எப்படி யோசிக்கிறது. அப்ப அவங்களுடைய ஒன்னஸ் பாருங்க. அதுக்கு அடுத்தது வெளியே பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் ஷேம் அவருக்கு வரப்போகுது. நீ தேவனுடைய குமாரனா, அந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஷேம் வெளிப்படையா, ஒரு அவமானம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு, நான் இந்த மாதிரி ஒரு அவமானம் அடைய போறேன் அப்படின்னு. ஆனா அது எப்படி தாங்கிறது, எனக்கு பலன் கொடுங்க, இப்படி போராடிட்டு இருக்கிறாரு கர்த்தரே. அப்பதான் யூதாஸ் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய மாம்சத்துல அவரு வந்து நினைச்ச விஷயம், நான் இந்த 30 காசு கொடுத்து நான் என்ன பண்ணிடுவேன், இதை சம்பாதிச்சிருவேன். ஆனா கத்திரேசு என்ன பண்ணிடுவாரு, ஈஸியா அவரு பவர்ஃபுல், அவர் என்ன பண்ணிடுவாரு, எப்படியும் தன்னுடைய வாயில பேசி கூட என்ன பண்ணிடுவாருன்னா தப்பிச்சிருவாரு. நம்ம 30 பேச்சிருக்கலாம், நம்மளுக்கு இந்த ஐக்கியம் வேண்டாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம் தான் அவர் நினைச்சாருன்னு கூட எழுதியிருக்கிறார். பட் இன்னொரு விளக்கங்கள் கூட இருக்கு. பட் இந்த இடத்துல பார்த்தோம்னா யூதாஸ் என்ன பண்ணிருக்கிறான்னா, அந்த மாதிரி நினைச்சிட்டு காட்டி கொடுக்கறதுக்காக முயற்சி செய்யறார். பிரதர் இன்னொரு இடத்துல கூட சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, நம்ம இந்த காலகட்டங்கள்ல கூட பெயர் சபை கூட நம்மளுடைய ஐக்கியங்கள் ஒருவேளை நம்மளாவே போய் விழுந்துருது, தெரியாம போய் விழுந்துருது, நம்ம ஏதோ சில ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் விழுந்துருது. அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா ஆர்குமெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா டீல் பண்ணணும், யாரு கூட, கிறிஸ்டம் கூட. உங்க சபை எங்கேன்னு சொல்லும் போது நம்மளே எல்லாத்துக்கும் என்ன பண்றது அப்படின்னா, நம்மளே நம்மளுடைய ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு தெரியாம என்ன பண்ணிருக்கூடாது அப்படின்னா, ஒரு பயிற்சி இல்லாம நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னம்னா இது ஒரு விசுவாசம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, நம்ம மறுதளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த கிறிஸ்டம் கூட நம்ம ஜாக்கிரதையா நம்மளுடைய பயணத்தை அறுவடை இந்த மாதிரி வேலைகளை நம்ம ஜாக்கிரதையா செய்யணும் கூடி சில இடங்கள்ல பிரதர் பாடம் சொல்றோம். நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னம்னா, நம்ம மெயினா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னா சீட்டர். சோ அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல யாருடைய காதை வெட்டிட்டார், மல்கூஸ் அப்படிங்கிற ஒருத்தருடைய காதுகளை வெட்டிட்டார். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, பேதுரு வந்து ஒரு வாள் பயிற்சி பெற்ற ஒரு வீரன் கிடையாது, கரெக்டா காதை பார்த்து வெட்டுறது. சோ அங்க சூழல் பாத்தீங்கன்னா, அங்க வந்து இருட்டு, ரொம்ப பதட்டமா இருக்கு, தூங்கி எந்திரிச்சிருக்கிறாரு. சொன்ன மாதிரி பேதுரு தான் காட்டி கொடுத்துருக்காரு, இப்ப என்ன ஆக போறாரு, கத்திரேசு அரெஸ்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்ச போது அவருக்குள்ள ஒரு ஸ்பிரிட் உருவாச்சு. போய் அவர் என்ன பண்ணிருந்தார், அந்த மல்கூச ஒரு அந்த இடங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு தன்னால இயன்ற வரைக்கும் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், காலி பண்ணணும்னு சொல்லி போனவரு தான் அந்த இருட்டுல என்ன இருக்குது, காதை வெட்டியிருக்கிறாரு. சோ அப்பதான் அந்த ஸ்பிரிட், அந்த ஆவியத்தான் கத்திரேசு என்ன சொன்னாரு, பட்டயத்தை எடுக்கிறோம், பட்டயத்திலேயே அழிவோம். சோ உங்களுக்கு அந்த ஸ்பிரிட் வரக்கூடாது. ஆனா கர்த்தரேசு கூட ஸ்டார்டிங்ல இருந்து இருந்தவர் யாரு தானா, பேதுரு. ஏன்னா அவர் மலை பிரசங்கம் இருக்கும் போது அவர் வெளியே போயிட்டாரா. ஏன்னா என்ன சொன்னாரு, கர்த்தரேசு சாந்த குணம் உள்ளவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள், இதெல்லாம் அப்போஸ்தலர் பேதுரு கேட்கலையா. அப்புறம் அவர் தான் இன்னொரு இடத்துல வந்து கேட்டாரு, என் சகோதரன் தவறு செஞ்சிருந்தா நான் என்ன எத்தனை தடவை மன்னிக்கணும், அப்ப 7 இந்த சப்ஜெக்ட் எல்லாம் அவர் கேட்கலையா, கேட்டிருந்தாரு. ஆனா அந்த ஸ்பிரிட் பாத்தீங்களா, அவர் பிரிப்பேர் ஆகாததுனால என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த மாதிரி. சோ அவர் கூடி அப்புறம் என்ன பண்ணாரு, அந்த யோவான் அவருடைய உதவியினால அந்த பிரதான ஆசாரியனுடைய அந்த கோர்ட் அதுக்குள்ள அவர் போனாரு அப்படின்னு சொல்லி பாக்கணும். அங்க கூட நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வந்து கேக்குறாங்க, நீ ஜீசஸ் கூட இருந்தவங்க தானே. அப்ப அவர் என்ன சொன்னாரு, ரெண்டாவது ஒரு 2-3 பேர் வந்து கேக்குறாங்க, இல்லையா நான் உங்களை பாத்துருக்கிறமே, இல்ல இல்ல நான் அங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஐக்கியமே தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆனா ஒரு கூட்டமே வந்து கேட்கும் போது தவிக்கவும், இப்படித்தான் நம்முடைய சோதனைகள் புடைத்தல் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன விஷயம், அப்புறம் ஒரு பெரிய விஷயம், அப்புறம் ஒரு மிகப்பெரிய விஷயம் வரும்போது பப்ளிக்ல வரும்போது நம்ம எப்படி நிக்க போறோம் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு இந்த மாதிரி எல்லாம் நம்ம யோசிச்சோம்னா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா பேதுரு அந்த டைனிங் டேபிள்ல இருந்து கொலாப்ஸ் ஆயிட்டார், டைனிங் டேபிள்ல இருந்து இந்த கெத்தமனை வரைக்கும். ஆனா ஹிஸ்டரியில பாக்குறோம், நான் ஏன் இப்படி மறுதளிச்சேன், நான் ஏன் அந்த இடத்துல தூங்கினேன், நான் ஏன் என்னுடைய கத்திய நான் பயன்படுத்தினேன், ஏன் ஜீசஸ் கிட்ட என்ன நம்பிட்டு போய் நான் போய் பேசினேன், இந்த விஷயங்களை எல்லாம் அவர் என்ன பண்ணிருப்பாரு, யோசிச்சு பிற்காலங்கள்ல அழுது அழுது மனம் கசந்து அழுதாருன்னு சொல்லி நம்ம வாசிச்சோம். ஆனா ஒரு ஹிஸ்டரியில ஒரு இடத்துல நம்ம வாசிச்சோம் அது கரெக்டா அப்படின்னு சொல்லி தெரியல, அழுது அழுது இந்த இடத்துல பாடுகளே என்ன ஆயி போச்சு உழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதே மாதிரி திரல் கூட்டத்தினுடைய வாய்ப்பு கூட, இப்பவே நம்ம நல்ல விஷயங்களை மோட்டிவேட் பண்ணி நம்ம போல அப்படின்னா பிற்காலத்துல அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். அந்த இடத்துல போய் உண்மையை காட்டி வர்றவங்க தான் யாரு அப்படின்னா திரல் கூட்டம். ஆனா கர்த்தர் இயேசுவை பாத்தீங்கன்னா மரண பரியந்தம் அவர்கிட்ட தீமை இல்ல. சோ இந்த மாதிரி ஒரு ஓட்டம் நமக்கு இருக்கு, இப்படி கூட்டி ஓட்டத்தை கம்மி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, இப்படி கூட ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு யூதாஸ் மாதிரி ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு கூட நமக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ கர்த்தர் இயேசு சுயநம்பிக்கை, சாரி பீட்டர் சுயநம்பிக்கை, யூதாஸ் உலக ஆசை பணமயக்கம், டிசைபிள்ஸ் பாத்தீங்கன்னா அந்த டீச்சர்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒருவேளை அந்த அன்னைக்கு ராத்திரி நீங்க இந்த வசனம் வாசி பாருங்க, மத்திய 26:56 எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. அப்போ இந்த பாடம் கிட்ட ஒரு சகோதரர் சொல்றாரு, ஓடி போயிருக்கும் போது ஒருவேளை அந்த புதர் இருக்குன்னா சப்போஸ் நாத்தாங்கையில இருக்கிறாங்க, பிலிப்பு பாத்து பிலிப்பு வாங்க உங்க ஒரு புதர் இருக்கு ஓடிக்கலாம் அப்படின்னு கூட சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லைன்னா டைம். எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா திருச்சி என்ன பண்ணிருக்காங்க, சித்தறி ஓடிட்டாங்க. சோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கூட நமக்கு முன்பதாக இருக்கு, பாதியிலேயே வாய்ப்பு விடுற மாதிரி. ஆனா கர்த்தரே அவர் ஜெயம், அவர் முற்றிலும் ஜெயம் கொண்டவர். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், உலக தோற்றத்திற்கு முன்னரே நான் எப்படி படிச்சிருக்கேன், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக தேவனுடைய சிந்தனையில இருக்கிற நான் தொடர்ந்து தேவன் என்ன பண்ணிருக்கிறார், நிழல் காட்டி இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நான் விட்டுறக்கூடாது, ஆனா கூட என்னுடைய பலன் இல்ல உம்முடைய பலன். சோ அந்த மாதிரி தேவன் மேல பச்சம் வச்சு அவரை மாத்திரம் தாபரமாக கொண்டு அவர் மேல மாத்திரம் முழு நம்பிக்கையும் வச்சு தன்னுடைய ஓட்டத்தை என்ன பண்ணாருன்னா, அந்த நம் பக்காவா நான் மாறணும் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய ஓட்டத்தை முடிச்சு நமக்கு முன்பாக மிகச்சரியான ஒரே முன்மாதிரியாக இன்னைக்கு கூட இருந்து வராருன்னு சொல்லி பார்த்தோம். நம்முடைய பச்சாவாகிய கர்த்தரேசு குறித்த இந்த நிழல் நிஜம் பாடங்கள் குறித்த சில ஆவிக்குரிய பாடங்கள் தேவன் நமக்கு இந்த ஒரு மாலை வேலையில நமக்கு அனுமதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுல நம்ம இங்க நின்று பேசுறதுனால நம்ம கூட என்ன இல்லை அப்படின்னா, இந்த விஷயங்களை நினைச்சு நிற்கக்கூடியவங்க அப்படின்னு இல்லை, எல்லாருமே இந்த ஓட்டத்துல ஒரே சிந்தையுடையவர்களாக என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா போயிட்டு இருக்கிறோம். சோ நம்ம என்ன பண்ணணும்னா தாழ்மையா தேவனுடைய சமூகத்துல நம்மளே நம்மே ஒப்பு கொடுத்து சுய முடிவு சுய விருப்பங்கள் இவைகளுக்கு வந்து இடம் கொடுக்காம தேவன் கிட்ட வாய்ப்பு கொடுத்து அவர் எப்படி நடத்துறாரு, ஏதாவது இந்த பஸ்கா காலகட்டங்கள்ல சில தவறான தீமையான அனுமதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தா கூட அதை கூட என்ன பண்ணணும்னா சகிப்பு தன்மையோட இந்த ஒரு பஸ்கா பாத்திரத்துல நம்ம பங்கு கொள்ளணும் அப்படிங்கறது நம்முடைய சிந்தையா இருக்கு. சோ தேவன் தாமே இந்த ஒரு வார்த்தைகளை கூட ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவருக்கும் தேவனுடைய கிருபை எந்தெந்தும் இருப்பதாக. இந்த ஒரு பாடத்தை நம்ம எங்கிருந்து பார்த்திருக்கோம் அப்படின்னம்னா பிரதர் எழுதிட்ட செர்மன் 557 இந்த பக்கம் நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் இருக்கும். அது மாத்திரம் இல்ல, ரெண்டு சகோதரர்கள் இதே சப்ஜெக்ட்ல பேசிக்கிறாங்க. சோ அவங்களுடைய பாயிண்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா முன்னாடி பகிர்ந்துருக்கோம். ஜெபத்தோட தாழ்மையாக தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். Thank you.